நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சரஸ்வதி அவர்கள் எலிகள் மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவி புரிகிறது என்பதை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைப்பில் காத்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். எலிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிகளை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எலிகளை குறித்து நேர்காணல் செய்ய இருக்கிறோம். முதல்ல அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்கம்மா.
சார், எனது பெயர் வந்து சரஸ்வதி. காமராஜ் காலேஜ் விலங்கியல் துறையில வந்து உதவி பேராசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வரேன்.
அம்மா, இப்ப எலி அப்படிங்கிற உயிரினம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஓரளவு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம வீடுகள்ல பாக்க ஒரு எலிய ஒரு விலங்கு எலிதான். இப்ப எலி அப்படிங்கிற உயிரினம் பூமியில முத முதல்ல எப்ப தோங்கியது, அதற்கான வரலாற்று தகவல்கள் ஏதாவது இருக்காங்கம்மா?
இருக்கு சார். மனிதனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருந்துகளை போய் முதன் முதல்ல போட்டுட்டு நமக்காக அந்த உயிர் தியாகம் செய்யக்கூடிய எலிகளை பற்றி பேசுறதுக்கு, உங்களோட கலந்துரையாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சு கொள்றேன். இப்போ முதன் முதல்ல வந்து எலிகள் வந்து பூமியில எப்ப தோன்றிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னாக்கி அது வந்து இந்த காலகட்டத்துலதான் தோன்றியது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா வந்து எந்த தகவல்களும் இல்லை. அதை பத்தி வேறுபட்ட நிறைய கருத்துக்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு 56 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பா வந்து எலிகள் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஆய்வுகள் வந்து சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குற இந்த எலிகளானது வந்து ஒரு 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லிட்டு இருக்கு. அது இந்த எலிகள் வந்து ஃபர்ஸ்ட் எங்க தோன்றிச்சதுன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா அந்த பகுதிகளில் வந்து முதல் வந்து இந்த எலிகள் வந்து தோன்றியிருக்கு. அதுக்கப்புறமா எங்க தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா அந்த பகுதிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவியது. அதே மாதிரி காலப்போக்கில் இது என்னாச்சுது அப்படின்னு சொன்னாக்கி, மனித குடியேற்றம் ஒரு இடத்துல இருந்து மனுஷங்கள் வந்து இன்னொரு இடத்துல போய் குடியேறதுனாலையும், அது மட்டும் இல்ல வர்த்தகம் மூலமாக என்னாச்சு அப்படின்னா மனிதர்கள் மூலமா தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவி உலகம் முழுவதும் வந்து இப்ப வந்து எலிகள் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரோம்.
அம்மா, இப்ப நம்ம அறிவியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவியல்ல நிறைய ஆய்வுகளை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றோம். இப்ப அந்த அனைத்து அறிவியல் ஆய்வகங்கள்லயும் ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய முதல் ஆய்வா பரிசோதனைக்கு ஏன் எலிய தேர்வு செய்யறாங்க, இதற்குன்னு சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்காங்கம்மா?
இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம் சார். இப்ப நம்ம எலிகளை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உடல் அமைப்பும் நம்மளோட உடல் அமைப்பும், உடல் அமைப்பு மீன்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஜீன்கள் அந்த மரபியல் வந்து ஒற்றுமை வந்து நமக்கும் ஜீன் எலிகளுக்கு வந்து ஒரு 99% வந்து காமனா ஒண்ணு போல இருக்கு. அதுல எந்த விதமான வேறுபாடு இல்லைன்னு சொல்லி நிறைய வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. நம்மளோட ஜீன் அமைப்பு வந்து ஒரு 99% வந்து எலிகளோட ஜீன் அமைப்போடு ஒத்து இருக்கிறதுனால இப்ப புதுசா நம்ம வந்து ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எலிகளுக்கு வந்து பரிசோதனைக்காக வேண்டி நம்ம அதை போட்டு அதுல ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கா, இதுல எதுவும் பாதிப்பு இருக்கா, அந்த மருந்து வந்து ஒத்துக்குமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு வந்து நம்ம செலுத்த முடியும். அதனால நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கி எலியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு பரிசோதனைக்கு அடிமலை வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னாக்கி அதனுடைய நம்பர்ஸ் வந்து நமக்கு நிறைய வந்து தேவைப்படும். இந்த எலியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கி அது மிக குறுகிய காலத்துல என்ன செய்யும் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து எலிக்கு இருக்குது. சின்ன ஒரு எலி குட்டி வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம், அது பிறந்த 5வது வாரத்துல அது என்ன ஆகும் அப்படின்னாக்கி ஃபுல்லி நல்லா மெச்சூர் ஆயிரும். மெச்சூர் அப்படின்னா அது இனப்பெருக்கம் செய்யற அளவுக்கு அது வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும். இப்ப 5வது வாரம் அது முதிர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு 3 வாரத்துலயே அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கி பிரெக்னன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அந்த பிரெக்னன்ட் பீரியட் கர்ப்ப காலம் அப்படிங்கறது ஒரு 3 வீக்ஸ் தான் வந்து எலிக்கு. அந்த ஒரு 3 வீக்ஸ்ல வந்து அது எவ்வளவு குட்டிகளை போடும் அப்படின்னா ஒரு எலி வந்து சராசரி ஒரு 6 to 12 குட்டிகளை வரைக்கும் அது என்ன செய்யும் போடும். அப்போ நம்மளோட ஆய்வுக்கு வந்து தேவையான அளவு வந்து என்ன செய்யறதுனாக்கி நமக்கு அந்த அனிமலும் கிடைக்குது. அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கி எலிகளை வந்து மருத்துவ ஆய்வுக்கு மட்டும் இல்ல நம்ம நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு இதை தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கி எலிகளை தான் வந்து நம்ம செலக்ட் பண்றோம். அதே மாதிரி அந்த எலிகளை வந்து இப்ப நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கி ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து அதை வந்து பராமரிக்கலாம். அதே மாதிரி அது பராமரிக்கிறது அதன செலவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிற அப்படின்னா நேரடியாக செலுத்த முடியாது அப்படிங்கறதுனால நம்ம வந்து எலிகளுக்கு செலுத்தி அதுக்கப்புறமா வந்து அந்த மருந்தை வந்து நம்ம வந்து மனித குலத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம மக்களை எடுத்துக்கிட்டோம்னாக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எலிகள்னால நமக்கு நிறைய தீங்குகள் தான் வருது, அந்த மாதிரி ஒரு அந்த எலிகளை பற்றிய ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வந்து மக்களுக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம இந்த எலிகள் வந்து நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு மனித குல சமுதாயத்துக்கு வந்து எந்த வகையில பயன்படுது, அந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், எந்தெந்த விதங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கையோடு அது வந்து ஒன்றிணைஞ்சு இருக்குது அப்படிங்கிற ஒரு நேர்மறையான ஒரு விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதா வந்து இந்த 2025 எலிகள் தினத்தோட சிறப்புன்னு நினைக்கிறேன்.
அம்மா, இப்ப எலிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிகளுடைய உடல் அமைப்பு மற்றும் அதனுடைய வாழ்க்கை முறை, அந்த எலிகள்ல ஆண் பெண் இதுல இருக்கக்கூடிய பாலின ஒற்றுமை வேற்றுமை, அதனுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப நம்ம எலிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது இரவு நேரத்துல வந்து நடமாடக்கூடிய ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு விலங்கு தான் வந்து எலி. இது வந்து மனிதர்களை காட்டில வந்து இந்த எலிகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா பல மடங்கு வந்து அதிகமா இருக்கு. அப்படி அதிகமா இருந்தும் அது ஏன் நம்மளோட கண்களுக்கு வந்து தென்படல அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அது வந்து இரவு நேரங்கள்ல மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய அனிமல். அதனால பகல் நேரங்கள்ல அது என்ன செய்யும் அப்படின்னா பொந்துல வந்து மறைஞ்சு வாழ்றதுனால நம்மளால வந்து பகல் நேரத்துல வந்து ஈஸியா வந்து பார்க்க முடியறது இல்ல. அதே மாதிரி எலிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது எப்பவும் என்ன பண்ணிட்டே இருக்குமா, பொறித்து தின்னுகிட்டே இருக்கும். இது எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னாக்கி இப்ப நம்ம பல்லு நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்ச்சி அடையும், அதுக்கப்புறம் அப்படி நின்னா எலிகளோட பல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கி அது எலிகள் வந்து பிறந்ததுல இருந்து அது இறக்குறது வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பல்கள் வந்து தொடர்ச்சியா வந்து வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கும். அப்ப அந்த பல்லு வந்து தொடர்ச்சியா வளர்ச்சி அடையும் போது அதால சாப்பிட முடியாது. அதுக்காக வேண்டி இது என்ன பண்ணும், அந்த வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி அந்த பல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் அடைச்சி அதுக்கு தேவையான அளவு கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்யணும், அது கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும், கொத்தி கொத்தி குறைச்சு குறைச்சு தின்னுகிட்டே இருக்கும். தின்னும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த பல் வந்து தேய்மானம் அடைஞ்சு அதுக்கு தேவையான அளவு வந்து அந்த வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எப்பவுமே வந்து பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல எலிக்கு வந்து மீசை இருக்கும், நம்ம வாழை பிடிச்சி வெளியில தூக்கி போடலாம், தென் அதே மாதிரி மீசை பிடிச்சி வெளியே போடலாம், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தாட் வந்து எல்லாமே பொதுவா இருந்துட்டு இருக்கு. இந்த எலியோட மீசையோட அது தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம விரல் நுனில வந்து நமக்கு வந்து அதிகமான ஒரு உணர்திறன் வந்து இருக்கு. நம்ம உடல் பாகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கி நம்ம கை விரல் அந்த நுனி வந்து ரொம்ப வந்து மென்மையா இருக்கும், அதிகமான உணர்திறன் வந்து அதுல இருக்கும். அதை விட எலிகளோட உணர்திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எனவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கி அந்த உணர்திறன் அதிகமா இருக்கிறதுனால அந்த எலி வந்து ஒரு பொருளை அல்லது ஒரு தரையை என்ன பண்ணா அதோட மீசையை வச்சு அப்படியே வருடும் வருடி அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, இதன் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அறிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து எலியோட மீசை வந்து என்ன ஆகும்னாக்கி நம்ம அதிகமான அளவு உணர்திறன் வந்து அதுல இருக்கு. அதே மாதிரி அந்த எலியோட கண்கள் வந்து என்ன இருக்கும்னாக்கி அதனுடைய ரெண்டு பக்கமும் வந்து கண்கள் இருக்கும். அந்த கண்களால என்ன செய்யும் அப்படின்னா ஒரே டைம்ல வந்து எதிர் எதிர் திசையில இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அதனால வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியறதுனால எதிர் திசையில மட்டும் இல்ல, அதே மாதிரி என்னாங்கன்னா இப்ப மேல் பகுதியில ஏதாச்சும் அதை பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு பறந்து இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இல்ல அது வேற ஏதாச்சும் பறவைகள் வந்தா கூட அது ஈஸியா அதை வந்து பாக்குறதுக்கு வந்து அந்த கண்கள் வந்து உதவுது. அப்படி பாக்குற உதவுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு அந்த எலிகள்ட வந்து ஈஸியா நினைச்சது தன்னை வந்து பாதுகாத்து கொள்றதுக்கு வந்து இது பயன்படுது. அதே மாதிரி எலியோட காதுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு அதிகமான சப்தத்தையும் வந்து எலிகளால வந்து கேட்க முடியுது. இது என்ன அப்படின்னா ஒரு எலியோட காதை வச்சு வந்து இது வந்து எந்த மனநிலையில இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கி ஒரு எலி வந்து இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைம்ல அதுக்கு காது என்ன அப்படின்னாக்கி கொஞ்சம் தளர்ந்து கீழ் நோக்கி தொங்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த காது வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத வந்து அதனுடைய காதோட தன்மையை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி எலியோட வாலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நீண்ட வாலா இருக்கும். இந்த வால் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கி அதனுடைய உடலை வந்து சம நிலையிலையும் நல்ல குளிர்ச்சியாவும் வச்சுறதுக்கு வந்து அந்த வால் வந்து உதவுகிறது. அதே மாதிரி எலிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி அவங்க வந்து நம்மளை விட ஒரு சிறந்த நீச்சல் வீரர்கள் அப்படின்னு கூட எலிகளை வந்து சொல்லலாம். இப்ப தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி பல நிமிடங்கள் வரை அதை என்ன செய்ய மூச்சு பிடிச்சு தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை வந்து எலிகளுக்கு இருக்கு. அதே மாதிரி எலிகளின் பெருக்கத்திற்கு காரணம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னாக்கி அதுவற்றினுடைய விரைவான அந்த ஒரு இனப்பெருக்கம், விரைவான தொடர்ச்சியான ஒரு இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எலியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி ஒரு 5 வாரத்துல அது என்ன செய்யணும்னா இனப்பெருக்கம் செய்ய தொடங்கி ஒரு 2 வயசு வரைக்கும் தொடர்ந்து அது வந்து இனப்பெருக்கம் செய்துட்டே இருக்கு. 3 வாரத்துக்கு ஒரு முறை என்னன்னா அது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு வந்து தயாராகிவிடும். ஃபர்ஸ்ட் அது ஒருக்கா ஒரு 3 வாரம் அது கர்ப்ப காலம், அதுக்கப்புறம் குட்டிய போடுது. குட்டி போட்டுட்டு அடுத்த 3 வாரத்துல என்ன அப்படின்னா திருப்பி வந்து அது வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகி அடுத்த 3 வாரத்துல அடுத்த வந்து குட்டிய வந்து போட ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி அது ஈஸியா வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து எலிகிட்ட வந்து இருக்குது. எலிகளோட பற்களை பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு 16 பற்கள், அந்த மேல்புறம் 2 பற்கள், கீழ்புறம் 2 பற்கள், அப்புறம் பக்கவாட்டில் வந்து 12 பற்கள் அப்படின்னு எலி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 16 பற்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி எலிகளின் உணவு முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி அந்த எலிகள் வந்து விலங்கு அப்படிங்கிறதுனால அது வந்து தாவரங்கள், தென் சின்ன சின்ன பூச்சிகள், பழங்கள், காய்கறிகள், இறைச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்து எலிகிட்ட இருக்கு.
ஆமா, இப்ப எலிகள் அப்படின்னு சொல்றப்ப இந்த மருத்துவ அறிவியல் பரிசோதனை முறைகள்ல நிறைய இன்னைக்கு தடுப்பூசிகள் தொடர்ச்சியா கண்டுபிடிச்சு வர்றாங்க. அப்படி தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த தடுப்பூசிகளை நம்ம எலிகள்கிட்ட தான் பரிசோதனையை செஞ்சு பார்த்து அது வெற்றிகரமா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நடைமுறைப்படுத்துறோம். அப்ப ஏன் மருத்துவ அறிவியல் பரிசோதனை முறைகள்ல கண்டுபிடிக்கக்கூடிய மருந்துகள் முதன் முதலா எலிகளுக்கு மட்டுமே பரிசோதனை செய்யறதுக்காக தேர்வு செய்யப்படுது, அதுக்கு என்னங்கம்மா காரணம்?
சார், எலிகள் வந்து மனிதர்களுடன் வந்து அதனுடைய உடலியல் மற்றும் நோயியல் ஒற்றுமைகள் வந்து ஒண்ணு போலவே இருக்கு. ஒரு நோய் வந்துச்சுன்னா நமக்கு எந்த பாதிப்பு வருமோ அதே பாதிப்பு வந்து நோய் எலிக்கும் வருது. அதே மாதிரி நம்மளோட உடல்ல வந்து ஜீன் அமைப்பு எப்படி இருக்கோ அதே ஜீன் அமைப்பு வந்து எலிகளோட உடல்லயும் வந்து இருக்குது. அப்போ ஒரு ஜீன்ல இப்ப மருந்து வந்து புதுசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை முதல் இன்ஜெக்ட் பண்ணும் போது அந்த ஜீன்ல வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா, இதை வந்து அந்த ஜீன் வந்து அக்செப்ட் பண்ணுதா இல்ல இதை வந்து ஏற்றுக்கொள்ளலையா அப்படிங்கறது வந்து மனுஷனுக்கு வந்து நம்ம நேரடியா வந்து செலுத்தி வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்மளே மாதிரி ஜீன் அமைப்பு இருக்கிற அந்த எலியை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதுல வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல இதனால எந்த பாதிப்பு இல்லையா, ஒருவேளை பாதிப்பு இருந்தாக்கி எந்த அளவு பாதிப்பு இருக்கு, இதை வந்து நம்ம எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம எலியில டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்றோம் அப்படின்னாக்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம மனுஷனுக்கு வந்து போடுறோம்.
ஆமா, இப்ப இந்த எலிகளுடைய கர்ப்ப காலம் அப்படிங்கிறது எவ்வளவு, ஒரு தாய் எலி சராசரியா ஒரு வருடத்திற்கு எத்தனை குட்டிகளை வந்து ஈனும், அதே போல எலிகள் வந்து எத்தனை வருடங்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
எலிகளின் கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அது ஒரு சுமார் ஒரு 21 இல்ல 23 நாட்கள் வந்து ஆகும். அந்த பீரியட தான் வந்து நம்ம கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு டைம் வந்து அந்த கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கி அந்த டைம் ஒரு டைம் வந்து அது எத்தனை குட்டிகளை வந்து ஈனும் அப்படின்னா 6ல இருந்து 12 குட்டிகளை வந்து ஈனலாம், சில டைம் வந்து 8ல இருந்து 10 குட்டிகளையும் வந்து ஈனலாம். அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு வந்து எத்தனை குட்டிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்கி ஒரு ஆண்டுல வந்து 5 முதல் 7 முறை அது என்ன செய்யும் அப்படின்னாக்கி கர்ப்பம் தரிக்கக்கூடியது. அப்போ ஒரு டைம் அது கர்ப்பம் தரிச்சது அப்படின்னு சொன்னாலே அது வந்து 6ல இருந்து 12 குட்டிகளை ஈனும். இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 30ல இருந்து 84 குட்டிகளை வந்து ஈனக்கூடிய தன்மையை வந்து எலிகளுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி எலிகளின் இனப்பெருக்க திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப சிலது என்ன செய்யணும்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 100 குட்டிகள் வரைக்கும் ஒரு வருஷத்துல ஈனும். அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூடவும் செய்யலாம் இல்ல குறையவும் செய்யலாம், இந்த கரெக்டா 100 தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது.
ஆமா, எலிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிகளுடைய காதுகள் அதனுடைய சிறப்புகள் பொதுவா எல்லாருக்குமே சொல்லுவோம். எலிகளுடைய காதுகள் எந்த அளவுக்கு கேட்கும் திறன் உடையது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அந்த எலி எப்படி ஒரு உணர்வோட நம்ம தப்பிக்கணும் அல்லது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்படி அதுக்கு ஏற்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
எலிகள் வந்து நம்ம கேக்குறத விட அதிகமான ஒலி செறிவத்தோட அதுவால வந்து கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு தன்மை எலிகிட்ட இருக்கிறதுனாலதான் அது என்னாகுது அப்படின்னு சொன்னாக்கி கரெக்டான இடத்துலயே வந்து என்ன ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத வந்து அதால வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியுது. இப்ப நம்ம எலிகளை எடுத்துக்கிட்டோம்னாக்கி அது 250 Hz-ல் இருந்து 80,000 Hz வரையிலான சத்தங்களை வந்து கேட்கக்கூடிய தன்மை எலிகளுக்கு இருக்கு. இதே இது நம்ம நம்மள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு அதிர்வெண் வரைக்கும் கேட்க முடியும் அப்படின்னா 20 Hz-ல் இருந்து 2000 Hz வரையிலான ஒலி அதிர்வுகளை மட்டும்தான் நம்மளால வந்து கேட்க முடியும். அப்போ நம்மள கம்பேர் பண்ணும் போது எலிகளோட அந்த கேட்கும் திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரி அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட கூட எலிகளால வந்து உணர முடியும். அதே மாதிரி எலிகள் வந்து என்ன ஆகுதுன்னா சத்தம் இல்லாமல் என்ன ஆகுனாக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை வந்து எலிகிட்ட வந்து இருக்கு. இப்ப திடீர்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த எலிகளை விரட்டுறோம் அப்படின்னா அது வந்து கீச் கீச் அப்படின்னு ஒரு சவுண்ட் விடும். அந்த சவுண்ட் விடுறத வச்சு இந்த அதர் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற அனிமல் வந்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத வந்து உணரும். அந்த மாதிரி ஒலி மூலமாவே வந்து அது என்ன ஆகுது அப்படின்னாக்கி உணர்வை வந்து அது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அனிமலுக்கு விலங்குகளுக்கு வந்து செலுத்தக்கூடிய தன்மை வந்து எலிகளுக்கு வந்து இருக்கு. ஒரு இடத்துல என்ன செய்யாமனா அந்த ஒலியோட பிரதிபலிப்பு அடிப்படையா கொண்டு அதுல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத வந்து அதனால உணர முடியுது. தென் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆபத்து எலிகள் பறவை பாம்பு அதே மாதிரி பிற வேட்டையாடும் விலங்குகளின் அதிர்வன் அந்த அது வரும்போது அந்த அதிர்வனோட அந்த சவுண்டை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்து வருது அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணாக்கி தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுது. அதே மாதிரி நம்ம இப்ப எலிகளை காமனா எடுத்துக்கிட்டோம்னா இளம் எலிகளோட அந்த கேட்கக்கூடிய திறனுக்கும் கொஞ்சம் முதிர்ச்சியடைந்த எலிகளோட கேட்க திறனுக்கு வந்து ரொம்ப வந்து வேறுபாடு வந்து இருக்கும். இப்ப இளம் எலிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி அது வந்து உயர் அதிர்வெண் அலைகளை வந்து மிக தெளிவா வந்து கேட்கக்கூடிய தன்மை இருக்கும். கொஞ்சம் வயசாகும் போது அந்த உயர் அதிர்வெண்களை உணரக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும்.
ஆமா, இப்ப எலிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிகளுடைய பற்கள் மற்றும் எலிகளுடைய உணவு முறை என்ன, எந்த மாதிரியான உணவுகளை எலிகள் விரும்பி உண்ணுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
எலிகளோட பற்கள் அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி இப்போ அதுக்கு வந்து ஒரு 16 பற்கள் வந்து இருக்கும். இதுல 2 பற்கள் எங்க இருக்கு அப்படின்னாக்கி அந்த மேல் உதடு பகுதியில வந்து 2 பற்கள் இருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பகுதியில வந்து 2 பற்கள் இருக்கும். இது போக இப்ப மீதி அந்த 12 பற்கள் வந்து 2 பக்கத்துலயும் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்படி டோட்டலா அதுக்கு வந்து 16 பற்கள் வந்து இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த எலிகளோட பற்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் இறக்குற டைம் வரைக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ச்சியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கி இந்த எலிகள் வந்து எப்பவும் அது கிடைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் அதை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா குறித்து தின்னுகிட்டே இருக்கு. அப்படி அதை குறித்து தின்னுட்டு இருக்கும்போது அந்த பல்லு அதுல பட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆகி அது வந்து குறிப்பிட்ட அளவுக்குல வந்து கண்ட்ரோலா வைக்கிறதுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகுது. அதனாலதான் அந்த எலி வந்து எப்பவுமே வந்து பொறிச்சு தின்னக்கூடிய ஒரு பழக்கம் வந்து எலிகிட்ட வந்து இருந்துட்டு இருக்கு. முக்கிய உணவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது தானியங்கள், விதைகள், கோதுமை, அரிசி, சோளம், பருப்பு, பழங்கள், காய்கறிகள், அப்புறம் பேரிசை, வாழை, மாம்பழம், இறைச்சி, முட்டை, அப்புறமா பால், இந்த மாதிரி எல்லா உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து எலிகளுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. இது தாவரங்கள் மட்டும் இல்ல, சின்ன சின்ன பூச்சிகளையும் கூட வந்து சாப்பிடுறது. இப்ப நம்ம ஒரு கார்டனை ஒரு தோட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வந்து எலி வந்து பிடிச்சி சாப்பிடறதுனால அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய செடிகளுக்கு பயிர்களுக்கு வந்து அந்த நோய் தாக்கம் வந்து குறையுது. ஏன்னா அந்த இப்ப நம்ம தோட்டத்துல வந்து நிறைய வந்து ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் வந்து நிறைய இருக்கும். அந்த எலி வந்து அதை பிடிச்சி சாப்பிடறதுனால அந்த தோட்டங்கள்ல வந்து அந்த பூச்சிகளின் தாக்குதல்ல இருந்து நம்ம வந்து பாதுகாப்பா வைக்கிறது வந்து பயன்படுது.
ஆமா, இப்ப நம்ம எலி வலை அப்படின்னு சொல்லி நம்ம வயல் வெளிகள்ல நம்ம பாத்திருப்போம். ஒரு சில எலி வலை அப்படின்னா என்ன, ஒரு சில நேரங்கள்ல எலி வலை ஏற்படுத்தக்கூடிய சில பகுதிகளில் பாம்புகள் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கிராமப்புறத்துல நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்போ எலி வலை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து உயிரியல் பரிசோதனை அல்லது எலி தடுப்பு வலை மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற பல அர்த்தங்கள் வந்து இருக்கு. இதுல ராட்நெட் அல்லது எலி வலை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா பொதுவா எலிகளை சிக்க வைக்கிறதுக்கான ஒரு வலை அமைப்பு அல்லது கட்டுப்படுத்தும் முறையை தான் வந்து குறிக்கும். இது விவசாயம், வீட்டு பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி இந்த மாதிரி பரிசோதனை நிலையங்கள் இதுலலாம் வந்து நம்ம இந்த ராட்நெட்டை வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி ராட்நெட்டின் முக்கிய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை மற்றும் செயற்கை வலைகள் வந்து இருக்கு. இதுல வந்து உலோக வலை அது வந்து மெட்டல் மெஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். விவசாய களங்கள்ல வந்து மண் ஒழுங்க பாதுகாக்க மற்றும் எலி புகாதவாறு கட்டுப்படுத்த வந்து நம்ம பயன்படுத்துறோம். தென் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் வலை, வீடுகளில் வந்து எலிகள் நுழையாமல் தடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வலையமைப்பு. அப்புறமா மூணாவது ஒன்று வந்து கண்ணி வலை, நேரடியாக எலிகளை மாட்ட வைக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு. இதை தான் வந்து நம்ம கண்ணி வலை அப்படின்னு சொல்றோம். சயின்டிபிக் மெஷினேட்டர் இருக்கு. இதுல வந்து எலிகள் வந்து உணவு அல்லது வெளியேறு பாதையை தேடி செல்லும் பயிற்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கான ஒரு அமைப்பு. இதுதான் வந்து நம்ம ராட்மெஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உளவியல் மற்றும் நரம்பியல் ஆராய்ச்சி எலிகளின் நினைவு திறனை வந்து பரிசோதிக்க வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம்.
ஆமா, இப்ப நம்ம இந்த சுற்றுச்சூழல்ல உணவு வலை அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உணவு வலை அப்படின்னு சொல்றப்போ விலங்குகள், பறவைகள், பாம்பு, தாவரம் அப்படின்னு ஒரு வலை அமைப்பு நமக்கு இருக்கும். எந்த விலங்குகள் அதை எப்படி உணவா உட்கொள்ளுது அப்படிங்கறத நம்ம முழுமையா நம்ம படிச்சிருப்போம். இந்த உணவு வலையில ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒரு பிரிவு உண்டு. இந்த உணவு வலையில எலிகளினுடைய பங்கு எப்படி இருக்குது, இயற்கைக்கு எலிகள் எந்த அளவு தங்களுடைய பங்களிப்பை சிறப்பா ஆற்றுது, அதனுடைய பயன்கள் மற்றும் பலன்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்போ உணவு வலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல எலிகளோட பங்கு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த எலிகள் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து தாவரங்களையும் உணவா எடுக்குது, அதே மாதிரி மாமிசத்தையும் உணவா உண்ணக்கூடிய அந்த பழக்கம் வந்து எலிகள்கிட்ட வந்து இருக்கு. அது தாவர உணவு கூறுகளை உட்கொள்ளும் போது அதுல விதைகள், பழங்கள், இலைகள் இதையெல்லாம் சாப்பிடறதுனால நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னாக்கி முதல் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். முதல்நிலை நுகர்வோர் அப்படின்னா இப்போ ஒரு தாவரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சூரிய ஒளி மூலமா இயற்கையில வந்து அதுக்கு தேவையான உணவை வந்து அதுவே தயாரிச்சு செடி வந்து வளர ஆரம்பிச்சிருது. அந்த செடியை வந்து இது என்ன ஆகுதுன்னா நேரடியாவே போய் என்ன பண்ண அதோட பழங்களை சாப்பிடுது, இலைகளை சாப்பிடுது, விதைகளை சாப்பிடுது, இந்த மாதிரி நேரடியா போய் அந்த தாவரங்களை வந்து இந்த எலிகள் சாப்பிடுறதுனால நம்ம அதை வந்து முதல்நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். அதை மட்டும் சாப்பிட்றதுல சிறு பூச்சிகள் அதே மாதிரி சிறிய சிறிய உயிரினங்களையும் வந்து இந்த எலி சாப்பிட்றதுனால இதை வந்து நம்ம ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு பூச்சிகள், சிறிய புழுக்கள் மற்றும் இறந்த உயிரினங்களையும் இது என்ன பண்ணுதுன்னா உட்கொள்ளுது. இதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கி இரண்டாம் நிலை நுகர்வோராகவும் அந்த எலி வந்து செயல்பட்டு இருக்கு. அப்ப எலி வந்து முதல் நிலை நுகர்வோராகவும் இருக்காங்க, இரண்டாம் நிலை நுகர்வோராகவும் செயல்பட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டுமே அது செயல்படுறதுனால நம்ம என்வரன்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை வந்து அது கம்மி பண்ணுது. அதே மாதிரி இயற்கையில் அழிகிய உணவுப் பொருட்கள், உயிரி கழிவுகள் முதலியவற்றை வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய வேலையை வந்து இந்த எலிகள் வந்து பண்ற. மொத்தத்துல நம்மளோட என்வரன்மெண்ட் வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாம ஒரு நல்ல சுற்றுச்சூழலை இருக்கிறதுக்கு, தென் அதே மாதிரி அந்த இயற்கை சமநிலையை பேணுவதற்கும் இந்த எலிகளோட பங்கு வந்து முக்கியமானதா இருக்குது.
ஆமா, இது வரைக்கும் உலக எலிகள் தினத்துல எலிகள் அதனுடைய சிறப்பு, அதனுடைய அமைப்பு, ஆய்வகங்கள்ல எலிகளுடைய பயன்பாடு, எலிகளுடைய உடலமைப்பு, அதனுடைய செயல்பாடு, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன மாதிரியான எலிகள் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பயனுள்ள விலங்கா இருக்கு அப்படிங்கறத குறித்து மிகச்சிறப்பா விளக்கமான ஒரு பதிலுரையை வழங்கினீங்க. புதுகை பண்புகளை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
நேர்களே, இதுவரை எலிகள் மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவி புரிகிறது என்பது குறித்து நமக்கு பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை வழங்கிய டாக்டர் எஸ் சரஸ்வதி அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சியில் பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.